கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நான் இருப்பது கர்த்தருடைய பெரிய சிலாக்கியம், கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய சிலாக்கியம். நேற்று மாலை தான் எனக்கு நான் இங்கே பேசப் போகிறேன் என்ற விஷயம் தெரிந்தது. அதனால் செய்தி ஆயத்தப்படுத்த எனக்கு சரியான ஒரு தருணம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் சில காரியங்களை, சில குறிப்புகளை மாத்திரம் எனக்கு கொடுத்தார்கள், வேத வசனங்களை மாத்திரம் கொடுத்தார்கள் நம்முடைய ரெவரண்ட் ஐயா அவர்கள். அதை வைத்து நான் நேற்று இரவு இதை ஆயத்தம் படுத்தினேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். சுருக்கமாக சில காரியங்களை சொல்லிவிட்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்லுவோம். என்னுடைய 11வது வயதிலே என்னுடைய தந்தையார் மிக டாக்டரால் கைவிடப்பட்டு புற்றுநோய் அதிகமாக இருக்கும்பொழுது, பல காரியங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட சில காரியங்கள் மூலமாக நான் தற்கொலைக்கு ஆயத்தமாகினேன். அதற்கு இன்னொரு காரியம் உண்டு. ஏனென்றால் எனக்கு திக்குவாய் இருந்தது. இப்பொழுது நீங்கள் பார்க்கிறபடி என்னுடைய நான் பேச முடியாது. பயங்கரமான திக்குவாய் உடையவன். தற்கொலைக்கு ஆயத்தமாகி நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம். நான் என் வீட்டில் 4வது மகன். எனக்கு முன்னே 3 அண்ணன்மார்கள் இருந்தார்கள். நாங்கள் மொத்தம் 5 பேர், ஒரு தம்பி. என்னை என் தந்தையார் மிகவும் நேசித்ததினாலே மற்ற சகோதரருடைய பொறாமைக்கு நான் அதிகமாக ஆளானேன். என் தந்தையார் இறந்து விட்டால் இவர்கள் என்னை நிச்சயம் கவனிக்க மாட்டார்கள் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையும் என் தந்தையோடு கூட முடித்துக் கொள்ளலாம் என்று நான் எண்ணி நான் ஒரு முடிவுக்கு வந்து வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். என்ன வகையான தற்கொலையை செய்து கொள்வது, எப்படி முடிவெடுப்பது என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒருவன் தூரமாக ஒரு என்னுடைய சக மாணவன் இதை பார்த்துவிட்டு என்னை அணுகினான். வகுப்பறை மிகவும் அமைதி இல்லாமல் இருந்தது, ஆசிரியர்கள் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே அவன் என்னை அணுகி, உனக்கு என்ன காரியம் இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறாய், ஏன் யாரோடும் நீ பேசாமல் இருக்கிறான்றெல்லாம் என் கேட்டான். அப்படி கேட்ட பின்பு அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு அறிவித்தான். நான் சொன்னேன், என் வீட்டில் அநேக தெய்வங்கள் இருக்கிறது, அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இன்னொரு கடவுள் தேவையில்லை என்று சொன்னவன் தான் நான் அதன் பிறகு அவனிடம் சொன்னேன், என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளப் போகிறேன், எனக்கு இனி எந்த தேவனும் தேவையில்லை என்று சொன்னவன். அதன் பின்பு அவன் சொன்னான், இல்லை, இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது முடியாது. நீ நினைப்பது போல இப்பொழுது நீ முடித்து கொண்டால் இதற்கு பின்பு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை வந்து ஒரு தற்காலிகமான வாழ்க்கை அல்ல, அது ஒரு நித்திய வாழ்க்கை. அதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவன் கேட்டான். பின்புதான் எனக்கு புரிந்தது, நித்திய நரகம், நித்திய ஜீவன் என்ற இரண்டு காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் நமக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றெல்லாம் அவன் எனக்கு வேதத்திலிருந்து விளக்கி சொல்ல ஆரம்பித்தான். அதன் பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை அவன் எனக்கு எப்படி வாசிப்பது என்று ஒரு புதிய ஏற்பாடு தான் நான் கொடுத்தான். நான் ஒரு நாள் ஆண்டவரை இந்த வசனங்களை வாசித்து கொண்டு ஜபிக்கும் பொழுது யோவான் 1 அதிகாரத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அது ஒரு கவிதையைப் போல இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது நான் கவிதையை அதிகமாக நேசிப்பவன், கவிதைகளை எழுதுபவன். இது ஒரு கவிதை மாதிரி இருக்கிறது என்று சொல்லி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப நான் வாசித்து கொண்டு போது தேவன் தெளிவாக என்னோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை நான் கண்டேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று தெரியாது. இதை கடந்து போன எனக்கு தான் தெரியும். என் நாவு மாறி இருந்தது. தடையின்றி என்னால் படிக்க முடிந்தது, பேச முடிந்தது. அப்பொழுது ஆச்சரியப்பட்டேன். இது எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாது. மறுநாள் என் மாணவர்களிடத்தில் பேசும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், உன் பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது என்ன நடந்திருக்கிறது என்று. ஆக மேலும் மேலும் வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். தேவனனை வழிநடத்தி இத்தனை ஆண்டுகள் என்னை நடத்தி வந்தார். அதன் பின்பு சில காரியங்களை நான் கற்றுக்கொள்வதற்காக எனக்கு ஒரு வயதான ஒரு ஆவிக்குரிய தாயை எனக்கு கொடுத்தார். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு சிறுவர் பள்ளி ஞாயிறு என்று இதை நான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆத்மா மேலே எப்படி ஒரு கன்சர்னோடு நம்ம ஆவிக்குரிய பேரண்ட்ஸாக இருந்து நம்ம அதை நடத்தும் பொழுது பின்னாளில் எத்தனை ஆண்டுகள் கழித்து அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அப்பொழுது நமக்கு தெரியாது. அந்த பிள்ளைகள் ஒருவேளை பெரிய ஊழியக்காரர்களாக மாறலாம், பெரிய மிஷினரிகளாக போகலாம். அப்படி இருக்கின்றதாக அந்த சிறுவர் ஊழியமானது ஒரு அற்புதமான ஒரு ஊழியம், ஒரு அருமையான ஒரு ஊழியம். தேவனுடைய பார்வையில் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார் என்பதை நாம் அந்த மத்தேயு அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். அவர்களை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். தடை செய்யாதிருங்கள் என்று சொல்கிறார். தடை செய்கிறவர்களுக்கு என்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியாக நாம் பார்க்கின்றோம். பார்க்கும் பொழுது தேவன் எப்படி சிறு பிள்ளைகளைப் போல நாம் மாற வேண்டும் என்று அவர் யோசிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த காரியமானது, அந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி என்பது சொல்லப்பட்டது ஒரு அற்புதமான காரியம். பல அற்புதமான காரியங்கள் அதில் நடந்திருக்கிறது. எப்படி இந்த சிறுவர் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், இங்கிலாந்து தேசத்தில் 1735 1811 ஆண்டு வரைக்கும் வாழ்ந்து வந்த ராபர்ட் ரெய்க்ஸ் என்ற ஒரு பத்திரிகையாளர், அவர்தான் இதை முதல் முதலாக ஆரம்பித்தவர். அதற்கு முன்ன எந்த ரெக்கார்டும் அதற்கு இல்லை. அவர்தான் அதை அற்புதமாக ஆரம்பித்து, எப்படி ஆரம்பித்தார் என்று சொன்னால், ஒரு மிக அற்புதமான ஒரு காரியம். இங்கிலாந்து தேசம் மிகவும் தேவனை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில் இருந்தபொழுது, இந்த ராபர்ட் ரெய்க்ஸ் பல காரியங்களை பத்திரிகையாளராக இருந்தனாலே அவர் நிறைய காரியங்களை அவர் அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்தார். ஏன் தேசம் இப்படியாக போகிறது, எப்படிப்பட்ட ஜென்ரேஷன் உருவாகிறார்கள், ஏன் இந்த சந்ததி இப்படியாக போய் கொண்டிருக்கிறது என்பதை உணரும்போது, வேதத்தை மறந்துவிட்ட ஒரு காரணத்தினாலே ஆண்டவர் சொல்கிறார், இனி என் வேதத்தை மறந்தபடியால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை மறந்துவிட்ட ஒரு காரணத்தினாலே தேசம் அடுத்தடுத்த சந்ததி தேவனை விட்டு பின்வாங்கி போகும்பொழுது சாபங்கள் பாவங்கள் பல பெருகுகிறது என்பதை அவர் யோசித்து ஒரு காரியம் செய்ய ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் இங்கிலாந்து தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருந்ததுன்னு சொன்னால், அந்த பணக்கார அந்த குடும்பங்கள், அந்த வெள்ளையர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்திற்கு செல்வார்கள். மற்ற நாளிலே அவர்களுடைய வாழ்க்கை மிக பயங்கரமான வாழ்க்கையாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்வார்கள், பெயருக்கு செல்வார்கள், சில காரியங்களுக்காக அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். பின்பு திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். இவர்கள் ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து நிறைய அடிமைகளை கொண்டு வந்திருந்தார்கள். தங்களுக்கு என்று வேலை செய்வதற்காக அடிமைகளையும், தோட்டத்து வேலை செய்வதற்கும் மற்ற பயிரிடுக வேலைகள் செய்வதற்கும் அடிமைகளை வைத்திருந்தார்கள். இந்த அடிமைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகள் மிக மோசமான ஒரு பிள்ளைகளாக இருந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் கொடுமைப்படுத்துவார்கள். கொடுமைப்படுத்தி முடித்த பின்பு இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சென்று விடுவார்கள். அப்படி ஆலயத்துக்கு சென்று விடும்பொழுது இந்த அடிமையினுடைய பிள்ளைகள், இந்த ஆப்பிரிக்க மக்கள், இவருடைய வீடுகளெல்லாம் அடித்து நொறுக்குவார்கள், கண்ணாடிகளை உடைத்து விடுவார்கள், ஏதாவது ஒரு காரியங்களை பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பத்திரிகையாளராக இருந்த அந்த ராபர்ட் ரெய்க்ஸ் பார்த்து கொண்டே இருந்தார். இவருடைய நண்பரான இன்னொரு நண்பரை அவர் சேர்த்து கொண்டு அவர் ஒரு காரியத்தை இவர்களும் ஆலோசித்து செய்தார்கள். நாம் ஏன் இவர்களை, இவருடைய அந்த எஜமானர்கள் ஆலயத்திற்கு சென்று விடும்பொழுது இவர்களை நாம் ஏன் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க கூடாது என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஞாயிறு பள்ளி. அது அந்த 16ஆம் நூற்றாண்டிலேயே அது தொடங்கப்பட்டு, ஒரு அவருடைய இல்லத்தினுடைய அந்த அந்த சமையல் அறையிலே கொஞ்சம் பிள்ளைகளை வைத்து சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். நான் உங்களுக்கு கணிதம் சொல்லிக் கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு விஞ்ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியாக ஒரு அவர்களை வரவழைத்து, அதன் பின்பு ஒரு நேர்மையான வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்பது சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. இதுதான் ஞாயிறு பள்ளியுடைய சரித்திரம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளியானது சில நாட்களிலேயே அதிகமாக வளர ஆரம்பித்தது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய மாற்றத்தை காண ஆரம்பித்தார்கள். இதனுடைய விளைவாக பெற்றோருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. இதன் காரணமாக எஜமானர்கள் பார்த்தார்கள், இவர்கள் நம்முடைய நம்மை விட நம்முடைய அடிமைகள், இப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த பிள்ளைகள் இப்படி மாறி இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு செல்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் வெட்கப்பட ஆரம்பித்தார்கள். நாமும் இவர்களைப் போல நாம் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த எஜமானர்களும் மாறி ஆலயம் நிரம்பி வழி ஆரம்பித்தது. ஞாயிறு பள்ளிகள் பெருகின. அதன் பிறகு வந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய அந்த 50 ஆண்டு கால காரியத்தில் பார்க்கும்பொழுது 7500 ஞாயிறு பள்ளிகளும் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஞாயிறு பள்ளி மாணவர்களும் இருந்தார்கள். ஒரு மிக அற்புதமான ஒரு எழுப்புதல் எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால் ஞாயிறு பள்ளியில் ஆரம்பித்தது. ஆக சிறுவர்கள், நாம் நினைப்போம் சிறுவர்கள் வந்து இவர்கள் எப்படி இருப்பார்கள், ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கும்போது கூட நிறைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு பையன் கீழ்ப்படியும், ஒன்று கீழ்ப்படிய மாட்டான் அப்படி சொல்லி நாம் விட்டுவிடக்கூடாது. நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறேன், நிறைய பிள்ளைகளை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால், ஒரு பையன் வந்து ரொம்ப கிளாஸ்க்கு சண்டே ஸ்கூல் புக்ஸே கொண்டு வர மாட்டான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கூட பார்த்துக்கலாம், அந்த ஜீவன் அப்படின்ற சிடி போட்ட அந்த தம்பி தான் தமிழ்மணி. இன்றைக்கி எல்லா திருச்சபைகள்லையும் சிஎஸ்ஐ சபைகள்லையும் இந்த தமிழ்மணி மறைமணி சகோதரர்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகரை ஆண்டுக்குள்ளாக நடத்தி கொண்டு, என்னுடைய மாணவன், நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், தேவனால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. சிறு பிள்ளைகளிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது அது பின்னால் அவர்கள் பெரிய ஒரு ஊழியக்காரர்களாக மாறுவதற்கு, அநேகரை ஆண்டருக்குள்ளாக கொண்டு வருவதற்குரிய பெரிய கருவியாக தேவன் அவர்களை பயன்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஞாயிறு பள்ளி மூலமாக ராபர்ட் ரெய்ஸ் செய்த இந்த பெரிய புரட்சியானது இன்றைக்கு வரைக்கும் அநேக ஆயிரம் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக மாற்றியிருக்கிறது. அநேக காரியங்களை அவர்கள் மூலமாக தேவன் செய்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற ஆசிரியர்கள், அவர்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. வேதத்திலே பார்க்கும் பொழுது சில நாம் இது காரியங்களெல்லாம் பார்த்தோம். சிறு வயதிலேயே நாம் அந்த பிள்ளைகளுக்கு இவர்களுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, வேத காரியங்களை நடத்தும் பொழுது, அங்கு நீதிமொழிகளில் நாம் வாசித்தோம், அந்த வாசித்த அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த போதனைகள் மிக முக்கியமாக இருக்கிறது. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஆக தேவனே அந்த பிள்ளைகளுடைய ஞானத்தை கண்டு மகிழ்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக எதனால் தேவன் மகிழ்கிறார், ஞானம் எப்படி கிடைக்கிறது, எது ஞானத்தினுடைய ஆரம்பம், எல்லாம் வேத வசனம் தான். வேத வசனத்துக்கு இந்த பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது ஒரு தகப்பனுடைய தாயுடைய காரியங்கள் அவருடைய இருதயம் மகிழ்கிறது. ஆக தேவன் அதைவிட மிக மகிழ்ச்சி கொள்கிறார். இன்னொன்று பார்க்கும்போது நிறைய அட்வைஸ் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 21 வசனத்தில் பார்க்கும்பொழுது, குடியனும் போஜன பிரியனும் தருத்திரவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பார்க்கும்பொழுது 18 வசனத்தில் பார்க்கும்பொழுது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்றெல்லாம் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். நான் கூட வேதத்தை படிக்கும்பொழுது பார்க்கும்பொழுது தேவன் இந்த காரியத்தெல்லாம் அதிகமாக என்னோடு கூட பேசினார். என்னை வழிநடத்தின அந்த தாயார், நான் அதை சொல்ல மறந்துவிட்டேன். அவர்கள் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள், ஒரு சிந்தி குடும்பத்திலிருந்து கராச்சியிலிருந்து வந்தவர்கள். மருத்துவ பயிற்சிக்காக அவர்கள் சென்னை அங்கே இருந்து மும்பைக்கு வந்தார்கள். அந்த மும்பைக்கு வந்து தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு சென்னையிலே வந்து தன்னுடைய பெத்தானி கிளினிக் என்ற கிளினிக்கை வைத்திருந்தார்கள். நான் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு 60 வயது இருக்கும். அவருடைய கணவர் மிக அற்புதமான ஒரு ஊழியர், அவர் இறந்து விட்டார். அதன் பிறகு இந்த தாயார் வந்து இவர்களுக்கு பிள்ளைகள் கிடையாது. அதனால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அநேக வாலிபர்களை சிறுவர்களை எடுத்து அந்த கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் இல்லாத போது கூட்டி கொண்டு வந்து ஏதோ பிஸ்கட்டோ சாக்லேட்டோ அவர்கள் அந்த தெருவில் நிறைய ஏழை பிள்ளைகள் உண்டு கொடுத்து அவர்களை வசனத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு அநேகர் ஆவிக்குரிய பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அதில் நானும் ஒருவன். ஆக அந்த ஊழியத்தை அற்புதமாக செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அவர்கள் எனக்கு சொல்வார்கள். ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிறு பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் துன்மார்க்கிடத்தில் நாம் உட்காரக்கூடாது, வீண் வார்த்தைகள் எல்லாம் நம்ம வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும் என்றெல்லாம் சொல்லி நிறைய அட்வைஸ் எல்லாம் எனக்கு பண்ணியிருக்கிறார்கள். நான் கல்லூரியில் படிக்கும்போது கூட நான் தினமும் அவர்களை பார்த்துவிட்டு தான் நான் கல்லூரிக்கு செல்லுவேன். கல்லூரியில் நடக்கின்ற சில காரியங்களை சொல்வேன், பகிர்ந்து கொள்வேன், எனக்கு அட்வைஸ் பண்ணுவார்கள். அப்படியாக அந்த ஒரு ஆவிக்குரிய தாய் எனக்கு இருந்தார்கள். ஆக எப்படி என்று சொன்னால், அவர்கள் சண்டே ஈவினிங்கில் எங்களுக்கு அப்போ நாங்கள் எந்த சர்ச்லாம் போகிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. சண்டே ஈவினிங்ஸில் சண்டே ஸ்கூல் மாதிரி எங்களுக்கு ஆரம்பித்தாங்க. இவ்வளோ பிள்ளைகள் சேர்ந்த பிறகு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நாங்கள் அதை குறித்து வெட்கப்படவில்லை. எனக்கு சண்டே ஸ்கூல் போகிற பாக்கியம் கிடைக்கல. நான் உங்களுக்கு தெரியும், நான் 12 வயதில் தான் தேவனை ஏற்றுக்கொண்டேன். என் தகப்பன் மறித்த பின்பு குறைந்த நாட்களிலே என்னுடைய தாயாரும் மறித்து போனார்கள். அதை நான் ஆரம்பத்தில் சொல்லவில்லை. அப்படியாக நான் மிகவும் தனித்து விடப்பட்டேன். இதுதான் என்னை தற்கொலைக்கு அதிகமாக என்னை தூண்டினது. இனி போதும் என்று சொல்லி இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தாயார் என்னை தேற்றி இந்த வசனங்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்து, தன் வீட்டிலே எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலில் போன்ற ஒரு காரியத்தை எடுத்தார்கள். ஆரம்ப சத்தியங்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆரம்ப சத்தியங்களை சொல்லிக் கொடுத்து எப்படியெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறார், எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாத செய்ய வேண்டும்னு சொல்லி, எதெல்லாம் பாவம் என்று சொல்லி அவர்கள் என்னை வழிநடத்தினார்கள். அதனால் தான் தேவனுடைய கிருபையால் நான் இன்றைக்கு நின்று இங்கே நான் பேச முடிகிறது. என்னுடைய திக்கு வாயும் எனக்கு மறைந்து போயிற்று. இன்றைக்கு நான் சொன்னால் கூட அநேகர் அதை நம்புவதில்லை. ஆனால் நான் கடந்து போன பாதை எனக்கு தான் தெரியும். ரேஷன் கடையில் போயிட்டு நான் சக்கரைன்னு சொல்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அநேகர் கேலி செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய நாவை தேவன் மாற்றியிருக்கிறார். நான் வணங்காத விக்கிரகங்களை, நான் திருப்பதிக்கு போகாத வருஷமே இல்லை, நான் தைரியமாக சொல்லுகிறேன். நான் மொட்டை அடிக்காத வருஷமே இல்லை, 10th வரைக்கும் நான் மொட்டை அடிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்தது. இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன். இதை நான் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு நாளும் சுவிசேஷத்தை சொல்லாத நாட்கள் கிடையாது, வெகு வெகு குறைந்த நாட்கள் தான் இருக்கும். ஒரு ஆத்மாவுக்காவது நான் ஒரு நாள் சுவிசேஷத்தை சொன்னால்தான் என்னுடைய அன்றைக்கு நான் தூங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்குள்ளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், என்னுடைய தேவன் என்னுடைய ஆத்மாவை வெளியேறி பெற்றது என்று நினைத்தது போல அறியாத மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த சுவிசேஷம் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாவை அவர் தொட்டிருக்கிறார். இதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி சும்மா இருப்பது? ஆக தேவன் என் ஆத்மா வெளியேற பெற்றதாக நினைத்தார். அந்த இடத்துல நான் கற்றுக்கொண்ட அந்த ஞாயிறு பள்ளி அந்த பாடங்கள் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது. அதனால்தான் அந்த ஞாயிறு பள்ளி மிக முக்கியமானதாக நம்ம கருதுகிறோம். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், மிக சுருக்கமாக நான் முடித்து விடுகிறேன். வேதத்திலே நாம் இரண்டு கேரக்டர்ஸை மாத்திரம் பார்ப்போம். இங்கே வாசித்த வசனங்கள் இல்லாமல் சில இரண்டே இரண்டு கேரக்டர்கள் வாசித்து விட்டு நான் கடந்து செல்ல நினைக்கிறேன். ஒன்று தானியேல். தானியேலை பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன் உங்களுக்கு தெரியும். அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டவன். இந்த தானியேல், அவனோடு கூட அவன் நண்பர்கள் மூன்று பேர் இருந்தார்கள். அவன் தனக்கென்று வைத்து கொண்ட அந்த நண்பர்களை பார்க்கும் பொழுது கூட அந்த கூட்டமானது நன்றாக தேவனை ஏற்றுக்கொண்ட கூட்டமாகவும், மற்ற உலகத்தினுடைய எந்த காரியத்திலும் கலந்து கொள்ளாத கூட்டமாகவும், ஜெபிக்கின்ற ஒரு கூட்டமாக தானியலும் நண்பர்களும் காணப்பட்டார்கள். அப்படி இருக்கும்பொழுது பாபிலோன் ராஜா சில காரியங்களை சொல்லி அவர்களுக்கு முன்பாக வைக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ராஜாவுடைய போஜன பதார்த்தங்கள்லாம் நலன்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு வைராகியத்தோடு அவர்கள் காணப்பட காரணம் என்ன? நன்றாக பாருங்கள், சிறு வயதிலேயே அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள், சிறைக்கு அந்த பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டவர்கள். அப்போ அந்த சிறு வயதுக்கு முன்பாகவே அவருடைய பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தைகளை இவர்களுக்கு சொல்லி இவர்களை வளர்த்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவ்வளவு உறுதி இன்னொரு தேசத்துல போய் வராது. நம்ம பிள்ளைங்களாம் இப்போ திடீர்னு இப்போ படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லி வளர்த்து கொண்டு வந்தால்தான் வெளிநாட்டுல போனா நம்ம பார்க்க முடியாத தேசத்துக்கு போனாலும் கூட அவர்கள் உத்தமர்களா இருப்பார்கள், தேவனுக்கு பிரியமா இருப்பார்கள். நாம் போய் அங்க என்ன பார்க்க முடியும்? இன்றைக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டில் இந்த மொபைல் ஃபோன்ஸும் மற்ற காரியங்களும் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிற நாட்களில் மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் கூட பேசிக்கொள்ளுகிற கூட அந்த காரியங்கள் பிரித்து விடும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. வேத வசனம் இவர்களுக்கு சொல்லி வளர்க்கும் போது தான் இவர்கள் இந்த காரியத்திலிருந்துலாம் விடுபடுவார்கள். இதை இன்றைக்கு இந்த ப்ளூ வேல்னு பார்க்குறோம். எப்படி? இந்த மொபைல் ஃபோனால் தான். இதில் போய் தான் இவர்கள் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, தங்கள் வெளியேறி பெற்ற அந்த ஆத்மாவை இழந்து போகிறார்கள், தங்கள் உயிரையே அதில் விட்டு விடுகிறார்கள். இது விளையாட்டாக அது போகுது. ஏனென்று சொன்னால் அவரிடத்தில் வார்த்தை இல்லை, சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, வசனங்கள் இல்லை, அந்த ஆத்மாக்கெல்லாம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஆக இந்த மாதிரி காரியங்களுக்கு இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் வேத வார்த்தைகளை ஆழமாக சிறு வயதிலேயே இவர்களுக்கு நாம் விதைக்க வேண்டும். பசுமரத்தாணி போல பதிகம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, சிறு வயதில் விதைப்பது. சிறு வயதில் அவர்கள் கேட்கின்ற காரியங்கள் அநேக ஆண்டுகளுக்கு அது அவர்களுக்கு கிரியை செய்கிறது, மனதில் ஆழமாக பதிகிறது. நடுவில் வர பெரிய வருகிற காரியங்கள், உலகத்தினுடைய பல கவலைகள் பல கஷ்டங்கள் வரும்போது அவர்கள் அவ்வளோவா உள்ளே செல்ல முடியாது. அவர்கள் வந்து சிறு வயதிலே அதிகமாக உள்ளே செல்வதனால இந்த வசனங்களை நாம் சிறு வயதிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பின்னாலே அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக காணப்படுகிறது. நம்மை விட்டு அவர்கள் தூரமாக சென்றாலும் அல்லது நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் மறைந்து போனாலும் அந்த பிள்ளைகள் தனியாக இந்த உலகத்தில் விடப்படும் பொழுது அவர்களுக்கு இந்த வேத வசனம் பாதுகாப்பு இருக்கிறது. என் தகப்பன் நடந்த வழி, என் தாய் நடந்த வழி, என்னுடைய ஆவிக்குரிய தாயார் எனக்கு போதித்த வழி, என் சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்த வசனங்கள் சொல்லி இது பசுமரத்தாணி போல பதிந்து விடுகிறது. அதனால் அந்த பிள்ளைகள் வந்து அதை விட்டு விலகாதிருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இந்த தானியல் கூட பார்க்கும் பொழுது இன்னொரு தேசத்தில் அவன் போகிறான். அவன் சிறைவாசியாக இருந்த போதும் கூட தன் தேவனை அவன் விட்டு விலகாதபடிக்கு சிறு வயதிலேயே வேத வசனம் அவனுக்கு புகட்டப்பட்டது. அந்த நண்பர்களும் அப்படி இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன காரியம் நடந்தது என்று சொன்னால், அந்த வரலாற்று காரியத்தை பார்க்கும்பொழுது தானியலுக்கு அவன் நண்பர்களுக்கும் வேறு பெயர்கள் சூட்டப்பட்டது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானியலுக்கு என்ன பெயர் வச்சாங்க? என்ன சார்? புரியல. பெல்ஷாத்சார், அவனுக்கு அந்த பேர், அதாவது பேல் என்னை காப்பாற்றுகிறவன் என்று அர்த்தம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இதெல்லாம் வந்து விக்கிரகங்களுடைய பெயர்கள், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பாபிலோன் தேசத்திலிருந்து விக்கிரகங்களுடைய பெயர்கள். ஷாத்ராக், ஆகு என்ற தேவத்தைப் போல உள்ளவன் யார்? நாம் என்ன படிக்கிறோம்? நம்முடைய தேவனைப் போல உள்ளவன் யாருன்னு. நாம் தானியேலுக்கு என்ன பெயர்? தேவனையினுடைய நீதிபரர். ஆனால் அவனுக்கு வைத்த பெயர் பேல் என்ற கடவுளுடைய பெயர். ஆனாலும் அவன் அதை பொறுத்து கொண்டான். மற்ற மூன்று நண்பர்களுக்கும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று பெயர் வைத்தார்கள். நேகோ, நேகோவைப் போல உள்ளவன் யார்? நேகோ என்னுடைய நீதிபதி என்றெல்லாம் விக்கிரகங்களுடைய பெயரை சூட்டினார்கள். ஆனாலும் இவர்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாக இருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய சிலை ஒன்று நிறுவப்பட்டது. எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் பணிய மாட்டோம் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் ஆரம்பகால சத்தியங்கள், ஆரம்பகால வசனங்கள் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த வசனங்கள்லாம் அவர்களிடத்தில் வைராகியத்தை உண்டு பண்ணியிருந்தது. இவர் தான் தேவன், நாங்கள் வேறு எதற்கும் அடி பணிய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் வைராகியமாக காணப்பட்டார்கள். அதன் பிறகு சிங்கத்தினுடைய கபிலே போடப்படுகிற அளவுக்கு ஒரு சோதனை வந்தது. அங்கேயும் கூட பார்க்கும் பொழுது அவர்கள் மிக வைராகியமாக நின்றார்கள். தானியேல் மிக உறுதியாக எந்த காரியத்துக்கு கலங்கவே இல்லை. அவன் தன்னுடைய தேவனை நோக்கி தான் அவன் ஜெபித்தான். ராஜாவிடத்தில் மண்டியிட்டு உயிர் பிச்சை எதுவும் அவன் கேட்கவில்லை. ஆக எதெல்லாம் எதற்கு இது இந்த காரியங்கள் என்று சொன்னால், அந்த வேத வாக்கியங்கள், சிறு வயதிலேயே அவனுக்கு போதிக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் பின்னால் வரைக்கும் அவன் தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்க அவனுக்கு உதவி செய்தது. இன்னொரு கேரக்டரை நாம் பார்ப்போம். இது திமோத்து என்று ஒரு வாலிபன். புதிய ஏற்பாடு காரியம், ஏன்னால் பழைய ஏற்பாட்டை நம்ம பேசியிருக்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் திமோத்துக்கு பவுல் பல காரியங்களை அட்வைஸ் எல்லாம் பண்ணுகிறார். பண்ணும்பொழுது அங்கே ரெண்டு திமோத்தி பார்க்கும்போது 1:4 அடுத்து கூட படிங்க சிஸ்டர். பவுல் இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லுகிறார். திமோத்துடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அது ஒரு மாயமற்ற விசுவாசம். நல்லா பாருங்கள், ஒரு வாலிபனாக இருக்கிறான் பவுல், அவனுடைய ஆவிக்குரிய தந்தையாக இருக்கிறார். தன்னுடைய இரண்டாவது மிஷனரி ஜானியில் தான் பவுல் வந்து அந்த லிஸ்திரா பட்டணத்தில் திமோத்துவை பார்க்கிறார். அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட அந்த வாலிபனுடைய விசுவாசத்தை கண்டு பவுல் ஆச்சரியப்பட்டு அவனுக்கு இன்னும் அதிக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த விசுவாசம், அவனுக்கு இருந்த விசுவாசம் எப்படி இருந்தது? மாயமற்ற விசுவாசமாக இருந்தது. என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சி ஆராதித்து வரும் தேவனான ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி பவுல் அங்கே சொல்லுகிறார். ரெண்டாவது, அந்த விசுவாசம் அவனுக்கு எப்படி வந்தது? அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஸோ திமோத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய பாட்டி கிட்ட இருந்தும் அவனுடைய தாய் கிட்ட இருந்தும் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறான், விசுவாசம் காரியங்களை கற்றுக்கொள்கிறான். பவுல் தன்னுடைய முதல் மிஷனரி ஜேனல அவனை பார்க்க முடியல, அவர் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருக்க கூடும். இரண்டாவது மிஷனரி ஜேனலில் போய் அந்த லிஸ்திரா பட்டணத்தில் பவுல் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு வாலிபனாக இருக்கிறான். ஆனால் வாலிபனாக இருந்தாலும் கூட பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3:15 இல்லை 2 திமோத்தி 3:15 15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தனென்று உனக்கு தெரியும் என்று பவுல் இங்கே அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். திமோத்தி சிறு வயது முதலிருந்து வேதங்களை கற்றுக்கொண்டவன். கற்றுக் கொடுத்த ரெண்டு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாருன்னு சொன்னால், அவனுடைய தாயும் அவனுடைய பாட்டியும். இவர்கள்தான் அதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவன் சின்ன பையனாக இருக்கும்பொழுது, ஆனால் அதனுடைய நோக்கம் பார்த்தீங்களா, ஆண்டவர் அவன் மேல் வைத்திருந்த நோக்கம், அவர் பின்னாடி எபேசு சபையினுடைய பிஷப்பாக அவர் காணப்பட்டார். இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் அங்கே தன்னுடைய ஊழியத்தை எபேசு சபையில், லிஸ்திரா பட்டணம் என்பது வேற, எபேசு வந்து ஏசியா மைனர் என்ற அந்த துருக்கி, இப்பொழுது இருக்கிற துருக்கி நாட்டிலே அந்த 7 சபைகள் காணப்பட்ட இடத்திலே முக்கியமான சபையாக இருந்த, தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்ற சபையாக இருந்த எபேசு சபையிலே அவர் பெரிய ஒரு ஊழியக்காரனாக அங்கே மாறினார். அவர் திமோத்தி ஒரு ஊழியனாக இருந்து மரிக்கும் போது அவருக்கு வயது என்ன தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா? திமோத்தின்னா நம்ம கண்ணில் ஒரு வாலிபன் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் திமோத்தி மரிக்கும் பொழுது அவருக்கு 80 வயது. இரத்த சாட்சியாக மறித்தார். எப்படி 80 வயது வரைக்கும் அவர் அந்த வைராக்கியமாக நிற்க முடிந்தது என்று சொன்னால், சிறு வயது முதலே அவருக்கு போதிக்கப்பட்ட வசனங்கள், சிறு வயது முதலே அவருக்கு தெரிந்து அவருக்கு போதிக்கப்பட்ட இந்த தேவனுடைய காரியங்கள் அதுந்தால் தான் அவருக்கு அங்கே போய் நிற்க முடிந்தது. திமோத்தி பார்க்கும்பொழுது 2 காரியங்கள் நமக்கு ஞாபகம் வரும். ஒன்று, மிகுந்த பயந்த சுபாவம் உள்ளவர். பவுல் சொல்கிறார், திமோத்தி அவங்க இடத்துல அனுப்புகிறேன், அவர் அனுப்பும் போது அவனை நீங்கள் வந்து பயப்படாமல் இருக்க பாருங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா பயந்த சுபாவம் உள்ளவர். இன்னொரு காரியம், மிகவும் பலவீனமானவர். உனக்கு பலவீனம் ஏற்படும் நேரத்தில் நீ சிறிது திராட்சரசத்தையும் சேர்த்துக்கொள் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய பலவீனம் காணப்பட்டது. இப்படி இந்த 2 கேரக்டரும் உள்ள ஒரு ஆள் எப்படி வந்து இரத்த சாட்சியாக மறிக்க துணிந்தார் தேவனுக்காகன்னு பார்க்கும்பொழுது, அவர் தேவனுக்காக கற்றுக்கொண்ட அந்த காரியங்கள், அவருடைய பாட்டி மூலமாக, அவருடைய தாயார் மூலமாக வந்த அந்த விசுவாச வேத எழுத்துக்கள் கடைசி வரைக்கும் அவரை தேவனுக்கென்று நிற்க வைத்தது, வழி விலகி போகாதபடிக்கு. ஆக சிறு வயது முதற்கொண்டே நாம் தேவனுடைய காரியங்களை நாம் போதிக்கும் பொழுது, பின்னாலே பார்க்கும்பொழுது அவர் பெரிய ஒரு ஊழியக்காரனாக மாறினார். அந்த டயானாவுடைய அந்த எபேசு சபை, அந்த எபேசு பட்டணத்திலே டயானாவை தான் அவர்கள் கும்பிடுவார்கள். எங்களுடைய தேவனாகிய தயானாலே பெரியவர்னு ஒரு வசனம் இருக்குது அப்போஸ்தலர்ல 17 அதிகாரத்தில். அப்படி பார்க்கும்பொழுது அந்த பெரிய ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் வைராக்கியமாக அந்த ஊர்வலம் நடத்த விடாதபடிக்கு தேவனே, இயேசுவே உண்மையான தேவன் என்று சொல்லி ஒரு எதிர்க்க போகும்போது அவரை அடித்து கொன்று போட்டார்கள். அப்படிப்பட்ட தைரியம் வைராக்கியம் அந்த 80 வயது பெரியவருக்கு எப்படி வந்தது? திமோத்தின்னா தான் சொன்ன, நம்ம வாலிபர் தான் நினச்சிட்டு, ஆனால் வாலிபனாக இருந்து சிறுவனாக இருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் அவரை கடைசி வரைக்கும் தேவனுக்கென்று நிலைநிற்க பண்ணினது. அதன் பின்பு நாம் பார்க்கும்பொழுது அவர் இரத்த சாட்சியாக மறித்தார். இன்னும் பல காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்கக்கூடும். இயேசு சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் இடத்துல வருவதற்கு நீங்கள் தடை பண்ணாதிருங்கள். நாம் ஒரு குழந்தையை பார்க்கும்போது கூட நாம் சில காரியங்களை சிறு வயதிலிருந்து அவர்கள் பேச தொடங்கும்பொழுது சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஜான் வெஸ்லியுடைய தாயார் இந்த காரியத்தான் செய்தாரலாம். அவங்க வீட்டிலேயே சின்ன சண்டே ஸ்கூலே இருந்துச்சு, மொத்தம் 15 பசங்க. 15வது பையன் தான் ஜான் வெஸ்லி. ஒரு பெரிய தீ விபத்திலிருந்து தேவன் அவர் அந்த குடும்பத்தை முழுவதையும் காப்பாற்றினார். காப்பாற்றின பின்பு அவர்கள் ஜான் வெஸ்லியை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள். ஏனென்றால் எல்லாரும் தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க, ஜான் வெஸ்லியை காணவில்லை. தகப்பனார் சொன்னார், இந்நேரம் அவன் இருந்து போயிருக்கக்கூடும் என்று சொல்லி அந்த குடும்பமானது கதறி அழுது கொண்ட வேலையில் அந்த சிறுவன் எப்படியோ தப்பித்து வெளியே ஓடி வருவதை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த பின்பு அந்த குழந்தை தேவன் நமக்கென்று உயிரோடு மீட்டெடுத்து கொடுத்த குழந்தை என்று சொல்லி தேவனுக்கென்று அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள். சிறு வயது முதற்கொண்டு தேவனுக்கென்று பல காரியங்களை அவனுக்கு வைராக்கியமாக சொல்லிக் கொடுத்த நிமித்தமாக இங்கிலாந்தினுடைய பெரிய எழுச்சிக்கு அவர் காரணமானார், ஜான் வெஸ்லி காரணமானார். இதெல்லாம் அப்பொழுது பேரண்ட்ஸ்க்கு தெரியுமானாலும் தெரியாது அது. ஆனால் அவருடைய கடமை, நம்முடைய கடமை, அந்த வெஸ்லியுடைய தாய் சூசன்னா வெஸ்லி அவர்களுக்கு இந்த காரியங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆக நாமும் நம்முடைய சந்ததிக்கு இப்பொழுது நாம் பார்க்கிறோம், நம்முடைய கண்ணில் படுகின்ற வாலிபர்கள் என்னை போல தற்கொலைக்கு முயற்சிக்க நமக்கு தெரியாது. என்னோட அந்த சகோதரன் வந்து என்கிட்ட காஸ்பிலை கொடுத்து அவன் சொல்லணும்னா எனக்கு தெரியவே தெரியாது, நான் நிச்சயம் செத்து போயிருப்பேன், தற்கொலை பண்ணிக்கொண்டு நித்திய நரகத்துக்கு நான் போயிருப்பேன். யாரையுமே பார்த்து நம்ம இடம் போட்டுற முடியாது, வெளியே பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ஷோவாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற காரியங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள் நமக்கு வெளியே தெரியாது. எப்படியாவது சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போது தான் அந்த காரியங்களை அவர்கள் நமக்கு வெளிப்படுத்துவார்கள். ஆக வேத வசனங்களை, வேத வார்த்தைகளை எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த சண்டே ஸ்கூல் ஊழியர்களுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். முக்கியமாக இதிலே இருக்கின்ற ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்தரிப்போம். எப்படி மோசேனுடைய தாய் அவனுடைய திட்டத்தை அறியாமல் பின்னாலே இவன் பெரிய ஒரு விடுதலை செய்கிறவனாக மாறுவன்றது தெரியாமல் இந்த குழந்தை அழகுள்ளது என்று கண்டு அதை ஒழித்து வைத்து அதை வளர்த்தாலோ, அப்படியாக நாம் ஒவ்வொரு குழந்தையும் அழகுள்ள குழந்தையாக நாம் பார்ப்போம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்ப்போம், ஒரு ஒரு வாலிபர்களும் அப்படி நினைப்போம். அந்த ஆத்மாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்து அவர்களை தேவனுடைக்கு வழிநடத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.